நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினொன்று சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவார் அழகுமலை ராமதேவார் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்ப போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வசமாதி அடைந்தனர் உடம் உயவே ஓம் கிரியா பபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமையும். இன்று ஒரு கேள்வி வந்திருந்தது, அதற்கு பதில் காணாமல் இன்றைய சத்சங்கத்தை முருகனுடைய கந்த சஷ்டி விரதம் தொடங்கி இருக்கின்றது. ஆகவே அந்த முருக கடவுளை பாபாஜி முருக அவதாரம் என்று யோகியார் சொல்லி தந்திருக்கின்றார். ஆகவே பாபாஜி ஊடாக நாங்கள் இன்று முருகனை நினைவுபடுத்துவோம். கிரியா யோகா முறைப்படியும் சைவ சித்தாந்த முறைப்படியும் முதலாவதாக முருகக் கடவுள் அவர் தோன்றிய விதம் சிவனின் நெற்றி பொட்டிலிருந்து ஆறு தீப்பொறிகள் பறந்து சரவணப் பொய்கையில் விழுந்ததாகவும் ஆறு தாமரை பூக்களில் முருகக் கடவுள் குழந்தையாக தவழ்ந்ததாகவும் அந்த குழந்தைகளை பார்வதி தேவி எடுத்து அணைத்ததாகவும் அதனால் அவர் ஆறுமுகக் கடவுளாக உருவானதாகவும் வரலாறு சொல்லுகின்றது. இவையெல்லாம் வேதாந்த வரலாறுகள். இவையெல்லாம் எங்களுக்கு தேவை. நாங்கள் வேதாந்த அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகும் வரைக்கும். ஆனால் நாங்கள் சித்தாந்தியலாக சித்தாந்தத்தை படிக்கத் தொடங்கி அதற்கு மேலாக பாபாஜியின் கிரியா யோகத்தில் கிரியா சாதகர்களாக தவழ்ந்து கொண்டு வரும் நேரத்தில் நாங்கள் இவற்றை எவ்வாறு கவனிக்க வேண்டும், இவற்றிலிருந்து எவற்றை நாங்கள் புரிய வேண்டும் என்பதை மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். வேதாந்த வரலாறு கேட்டீர்கள். அதற்கேற்றபடி முருகக் கடவுள் இந்த ஆறு குழந்தைகளாக உருவெடுத்ததுக்குரிய காரணம் எங்களுடைய உடலில் இருக்கும் ஆறு சக்கரங்கள். அதை உமாதேவியார் எடுத்து அரவணைத்தவுடன் தான் அந்த ஆறு சக்கர கடவுளும் ஆறுமுகக் கடவுளாக உருவெடுக்கின்றார்கள். அதை முருகன் என்று அழைக்கின்றோம். ஆகவே அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்திலும் என்ற கூற்றுக்கமைய முருகக் கடவுளின் அவதாரம் எங்களுடைய ஆறு சக்கரங்களையும் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது என்பதை நாங்கள் யோகத்தில் சிந்திக்க வேண்டும். எங்களுக்கும் ஆறு சக்கரங்கள் இருக்கின்றன உடலில். மூலாதாரம், சுவாசிஸ்தானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா என்பவை. இவை முறையே மூலாதாரத்திலும் சுவாசிஸ்தான இந்த சக்கரங்களில் எல்லாவற்றிலும் என்ன இருக்கின்றது என்று பார்த்தால், எங்களுடைய கிரியா யோகா பயிற்சி இந்த சக்கரங்களை தழுவியதாக அமைத்து தந்திருக்கின்றார் பாபாஜி. ஆகவே யோக முறைப்படி இதை பார்த்தால், எங்களுடைய முதுகெலும்பு ஸ்பைனல் கோட் என்று சொல்லுவோம், அதன் வழியில் எங்களுடைய இடது சுவாசம் வலது சுவாசமும் நடு சுவாசமும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த இடது சுவாச வலது சுவாச நடு சுவாச வழியில் யோகியார் அவர்கள் இந்த முருகக் கடவுளை எங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். நடு சுவாசமாக முருகனையும் இடது சுவாசமாக வள்ளி அம்மையையும் அன்னையையும் வலது சுவாசமாக தெய்வானை அம்மையையும் சுட்டிக்காட்டுகின்றார். இங்கு என்ன முக்கியம் என்றால், இந்த முருகக் கடவுளின் நிலை எங்களுடைய மூன்று மூச்சு காற்றுக்கள். ஆகவே இந்த மூன்று மூச்சு காற்றுக்களும் எங்களுடைய கிரியா யோகா பயிற்சியில் இன்றியமையாதது. இதை இன்னொரு விதமாக, இந்த மூன்று மூச்சு காற்றுக்களையும் சைவ சித்தாந்த முறையில் நாங்கள் நோக்கலாம். அதாவது, முருகக் கடவுள் ஞானத்துக்குரியவனாகவும், வள்ளி இச்சைக்குரியவளாகவும், தெய்வானை செயலுக்குரியவளாகவும் கருதப்படுகின்றது என்று யோகி ராமையா அவர்கள் அருமையாக சொல்லித் தந்திருக்கின்றார். ஆகவே இந்த மூன்று மூச்சுக்காற்றுக்களின் படி எங்களுடைய குண்டலினி பிராணயாமம் பயிற்சி நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் கிரியா யோகத்தில். அதற்கு மேலாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து அறிவு, செயல், இச்சை, இந்த மூன்றும் சேர்ந்ததுதான், மூன்று நிலைகளும் தான் உயிருடைய நிலையும் இறைவனுடைய நிலையும். ஆகவே முருகக் கடவுள் அறிவு, இச்சை, செயல் இந்த மூன்றையும் பிரதிபலிக்கும் நிலையில் இருக்கின்றார் வள்ளி தெய்வானையுடன். ஆகவே இந்த முருகக் கடவுளின் நிலை, ஞானக் கடவுளின் நிலை, யோகியார் மேலும் கூறுகின்றார், எங்களுடைய இந்த ஞான நிலை மூன்று விதமாக இருக்க வேண்டும். கூர்மையாக இருக்க வேண்டும் வேலைப்போல், அகலமாக இருக்க வேண்டும், ஆழமாக இருக்க வேண்டும். எவ்வளவு அருமையான கருத்து! இதுதான் ஞானம். இதை நாங்கள் முருகனுடைய நிலையை சைவ சித்தாந்த மாணவர்களாகிய நாங்கள் எல்லோரும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இதை சிந்திப்போமாக இருந்தால், அறிவு, இச்சை, செயல். ஆகவே இந்த அறிவும் இச்சையும் சைவ சித்தாந்தத்தில் எதற்கு ஒத்திசைவாக பார்க்கப்படுகின்றதென்றால், செயல் கன்மத்துக்கும் இச்சை மாயைக்கும், ஞானம் ஆணவத்திற்கும் பார்க்கப்படுகின்றது. ஆணவம் என்றால் பிழையாக கருதிவிடாதீர்கள். ஆணவம் என்றால் அறியாமை. அந்த அறியாமையிலிருந்து அறிவு நிலைக்கு வருவதற்கு இந்த ஞானம் தேவைப்படுகின்றது. ஆகவே அந்த மும்மலங்களுக்கும் உரிய நிலையாகவும் இதை நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து உற்று நோக்க வேண்டும். ஆகவே அந்த ஞானத்தை நாங்கள் பெறுவதற்குத்தான் இந்த வேத ஆகமங்களை படிக்கின்றோம், முழுமையாக ஆகமத்தை படிக்கின்றோம். அதுதான் சைவ சித்தாந்தம். அந்த அருள் நூல்கள் வழியாக எங்களுடைய அறிவுத்திறனை நாங்கள் சிறிது சிறிதாக கூட்டுகின்றோம். அதன் மூலம் அந்த ஞானத்தை இறுதியாக ஏதோ ஒரு பிறப்பில் அந்த பதி ஞானத்தை அடைவோம் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அந்த நிலைக்குரிய கடவுளாக இறைவனின் குழந்தையாகிய முருகக் கடவுள் தவழ்கின்றான். அந்த முருகக் கடவுளின் அவதாரமாக பாபாஜி வந்திருக்கின்றார் என்பது வரலாறு. ஆகவே பாபாஜி எங்களுக்கு எவ்வாறு துணை புரிகின்றார் இந்த கிரியா யோகத்தின் மூலம் அவருடைய பயிற்சி முறைகள் எல்லாம் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை வைத்து அந்த காலத்தில் பாபாஜி கொடுத்த சிவ யோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகம். ஆகவே நாங்கள் இந்த சைவ சித்தாந்தத்தை ஆன்மாக்களாகிய நாங்கள் இப்போது நுகர்கின்றோம். ஆகவே அது எவ்வளவு தூரம் பாபாஜியின் கிரியா யோகத்துடன் ஒத்திசைந்து போகின்றது போகின்றது போயிருக்கின்றது போகும் என்பதை அறிந்து கொண்டு வருகின்றோம். ஆகவே இந்த தினத்தில் எங்களுடைய இந்த ஆதாரங்கள் 6 நாள் கந்த சஷ்டி விரதம் எல்லோரும் இருப்பார்கள். அது வேதாந்த வழக்கம், அதில் ஒரு தவறும் இல்லை. வேதாந்தத்தில் இருந்துதான் சித்தாந்தம் என்று யோகியார் சொல்கின்றார் பாபாஜி கூற்றுப்படி. பாபாஜியும் அதை புத்தகத்தில் கொடுத்திருக்கின்றார். ஆகவே பாபாஜியின் வழிக்கு இணங்க நாங்கள் வேதாந்த முறையில் கூட இந்த கந்த சஷ்டியை அனுஷ்டிக்கலாம். அந்த நிலையில் இருப்பவர்கள் மற்றவர்கள் அதை சித்தாந்த நிலையில் கூட அந்த பயிற்சியை செய்யலாம். சாதனையில் இங்கு முக்கியமான கருத்து என்னென்றால், இந்த 6 நாள் விடயமும் இந்த கந்த சஷ்டியில் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் இந்த நாட்கள் 6 ஆதாரங்களுக்குரியது. ஆகவே இந்த 6 நாளும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மூலாதாரத்தில் இருந்து இறுதியான ஆதாரம் வரை, ஆக்ஞா சக்கரம் வரையும் உடலில் அமைந்திருக்கின்ற சக்கரங்களை நோக்கி நாங்கள் தியானம் செய்யலாம், எங்களுடைய சாதனையை செய்யலாம். அதன் வழி நாங்கள் அகத்தை உணரலாம். இது பாபாஜியின் கிரியா யோகா வழிகாட்டல் எங்கள் எல்லோருக்கும். ஆகவே இந்த வழியில் நாங்கள் உணர்ந்து கொண்டு போவதுதான் எங்களுடைய கிரியா சாதனையாக அமைந்திருக்கின்றது. அதை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் கூட அதை விளக்கமாகச் சொல்கின்றது. அறிவு இச்சை செயலில், அதாவது இந்த இறைவன் இந்த உலகத்தையும் தனு கரண புவன புவங்கள் மூலமாக இந்த உலகத்தையும் உடலையும் கருவிகளையும் எங்களுக்கு தந்து அதற்குள் ஆன்மாவை புகுத்தி எங்களுடைய கர்ம வினைகளை அனுபவிப்பதற்காக மாயையைக் கொன்று இவற்றை படைத்து அதிலிருந்து நாங்கள் ஒரு உடலிலா பல உடல்களிலா எங்களுடைய வினைக்கேற்றபடி நாங்கள் பிறந்து இறந்து பிறந்து இறந்து உடல்கள் மாத்திரம்தான், ஆன்மா இல்லை. அதன் மூலம் எங்களுடைய அறிவுத்திறனை பெற்று இந்த ஆணவ மலத்தை வெல்வதுதான், வென்று சச்சிதானந்த நிலையை அடைவதுதான் இறைவனுடைய ப்ரொஜெக்ட் என்று சொல்கின்றோம், அவருடைய இயக்கம். ஆகவே அந்த வழியில் நாங்கள் செல்கின்றோம். கிரியா பாபாஜியின் செயல்முறை பயிற்சியிலும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து பயிற்சியிலும். ஆகவே அந்த வழியில் செல்வதற்கு எங்களுக்கு உதவியாக ஏணியாக இருப்பவர் பாபாஜி. அவர் சாட்சாத் முருகக் கடவுளாகவும் கருதப்படுகின்றார், சிவனின் குழந்தையாகவும் கருதப்படுகின்றார். ஏன் முருகன் சிவனுடைய குழந்தை என்று வரலாறு சொல்கின்றது? முருகன் குழந்தையானால் பாபாஜி முருக அவதாரம் என்றால் பாபாஜியும் சிவனின் குழந்தை என்று வரலாறு சொல்கின்றது என்று ஜோகியார் சொல்கின்றார், நான் சொல்லவில்லை. ஆகவே நாங்கள் அந்த வழி நிற்கின்றோம், அதுதான் முக்கியம். அப்போது அந்த வழியில் இருந்து இவற்றை சிந்தித்து பார்க்கும் போது முருகன் 5 6 படை வீடுகளில் தன்னுடைய கோவில் வழிபாட்டிற்குரிய நிலைகளில் இருக்கின்றார். அந்த திருத்தலங்கள் மூலாதாரத்தில் இருந்து ஆக்ஞா சக்கரம் வரை 6 படை வீடாக கூறப்படுகின்றது. அவை முறையே மூலாதாரத்துக்கு திருத்தணியும், சுவாசி ஸ்தானத்திற்கு சுவாமிமலையும், மணிப்பூரகத்திற்கு பழனியும், அநாகதத்துக்கு திருப்பரங்குன்றமும், ஆக்ஞா அநாகதம் விசுத்திக்கு பழமுதிர்சோலையும், ஆக்ஞாவுக்கு திருச்செந்தூருமாக அமைந்திருக்கின்றது. அதற்கு மேலாக சிவசக்தி கூடுமிடமான சகசாரத்திற்கு 7வது படை வீடாக கதிர்காமம் அமைந்திருக்கின்றது. இங்கு என்ன ஒரு ஒத்திசைவு? இந்த 7வது சக்கரமாகிய சகசாரம் சிவசக்தி கூடுமிடம், அங்கிருந்துதான் எங்களுக்கு ஞானம் இறுதியாக பதிஞானம் கிடைக்க வேண்டும். அந்த இடத்தில் என்ன உண்டு என்று பார்த்தால் முருகனின் வேல் உண்டு. வேல் உண்டு, வினை இல்லை. அதுதான் முக்கியம். வேல் என்பதன் கருத்தே யோகியார் சொல்கின்றார், சைவ சித்தாந்தமும் கொடுக்கின்றது, வேதாந்தமும் கொடுக்கின்றது, ஒரே கருத்தைத்தான் ஞானம். அந்த ஞானம்தான் நாங்கள் கூர்மையாகவும் அகலமாகவும் ஆழமாகவும் இருக்க வேண்டும் என்று எல்லா அருளாளர்களும் சொல்கின்றார்கள். ஆகவே இந்த முருகக்கடவுளின் நிலை 7வது சக்கரத்தில் தான் இறைவனின் நிலையோடு பொருந்துகின்றது. அதாவது சிவசக்தி கூட்டும் இடத்தில் ஞானம் கிடைக்கின்றது என்பது சைவ சித்தாந்த கருத்து. அதைத்தான் முருகக்கடவுளின் நிலையும் கிரியா பாபாஜியின் மூலம் விளங்கப்படுத்தப்படுகின்றது. ஆகவே இறுதியான நிலை பதிஞானம். அது கிடைக்கும் இடம் சிவசக்தி சொரூப நிலை. அந்த நிலையை வேலுக்கு ஒப்பாக நாங்கள் யோகா சாதகர்கள் அதை படிக்கின்றோம் பாபாஜியின் அருளினால். ஆகவே இந்த நிலையில் இந்த கந்தசஷ்டியானது நாங்கள் கிரியா சாதகர்கள் எல்லோரும் நாங்கள் இதை அனுஷ்டிக்க வேண்டும். எந்த முறையிலும் நீங்கள் செய்யலாம், எங்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப, ஆன்ம நிலைகளுக்கு ஏற்ப. அது வழிபாடாகவும் இருக்கலாம், அல்லது சாதனையாகவும் இருக்கலாம், அல்லது அந்த அறிவை எடுத்த நிலையில் அதை சிந்திக்கும் நிலையாக கூட இருக்கலாம். இந்த 6 நாட்களும் எங்களுக்கு முக்கியமான நாட்கள் கிரியா சாதகர்களுக்கு. ஆகவே நாங்கள் அந்த வழி நிற்க வேண்டும் இந்த 6 நாட்களிலும். இதைத்தான் யோகியாரும் தந்திருக்கின்றார், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தும் தருகின்றது. அதன் வழி நிற்பது மிகவும் முக்கியம். அதே நேரம் நாங்கள் இந்த சக்கரங்களை பார்ப்போமாக இருந்தால், இந்த முருகக்கடவுளின் நிலைகளை இந்த 6 சக்கரங்களிலும் 7வது சக்கரம் மேலிருக்கும் வழி, அதை சகசாரம் என்றும் சொல்லுகின்றோம், சிவசக்தி கூடுமிடமாகவும் பார்க்கின்றோம். இந்த 6 சக்கரங்களுக்கும் அட்சரங்கள் உண்டு என்று எங்களுடைய குருமார்கள் யோகி ராமையா, என்னுடைய குரு சுவாமி ராம் அவர்கள் அதை அழகாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். எனக்கு அந்த சக்கரங்களில் இருக்கும் அட்சரங்கள் படித்திருக்கின்றோம், அதுதான் 51 அட்சரங்கள். மூலாதாரத்தில் 4 அட்சரங்களும், சுவாசிஸ்தானத்தில் 6 அட்சரங்களும், மணிபூரகத்தில் 10 அட்சரங்களும், அநாகதத்தில் 12 அட்சரங்களும், விசுத்தியில் 16 அட்சரங்களும், ஆக்ஞாவில் 3 அட்சரங்களுமாக 51 அட்சரங்கள் அமைந்திருக்கின்றன. இதையும் இன்று நினைவு கூறுகின்றோம். ஏனென்றால் இந்த சக்கரங்களை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சக்கரத்தை நோக்கி போகும்போது இவற்றையும் கேட்ட விடயங்களை சிந்தித்து பார்த்தாலே ஒரு பெரிய விடயம். அந்தந்த நாட்களில் என்னென்ன இந்த சக்கரத்துடன் தொடர்புடையதாக இருக்கின்றது, இந்த சக்கரத்துக்குரிய கோயில்கள் எங்கே இருக்கின்றன, அதை மனக்கண் முன் கொண்டு வந்து கூட பார்க்கலாம். பல விடயங்களை செய்யலாம் இந்த சாதனை, ஒவ்வொருவருடைய நிலைக்கும் ஏற்றபடி. ஆனால் இந்த 51 சக்கரங்களையும் இறைவனின் திருநடனத்தில், தாண்டவத்தில் நாங்கள் திருவாசியாக பார்க்கின்றோம். 51 திருவாசி அவருடைய நடனத்தின் மேல், அதற்கு மேலாக இருக்கும் ஆக்கில் அமைந்திருக்கின்றது. அது சிவநிலையில். சக்தி நிலையில் பார்ப்போமாக இருந்தால் இது ஸ்ரீ சக்கரமாக, சக்தியின் பீடமாக அமைந்திருக்கின்றது. எல்லாம் யோகம். சிவயோகத்திலிருந்து வந்த கிரியா யோகத்திலும் சைவ சித்தாந்தத்திலும் இவை புலப்படுகின்றது முழுமையாக. ஆகவே நாங்கள் இந்த 6 ஆதாரம், யோகியார் சொல்லுவார், இந்த 6 ஆதாரத்திற்கும் முக்கியமான ஆதாரம் அடியில் தாங்கும் மூலாதாரம் என்று சொல்லுவார். அந்த மூலாதாரத்தில் தான் எங்களுடைய ஆன்மா இருக்கின்றது என்பது சைவ சித்தாந்த கிரியா யோகா அடிப்படை கருத்து. ஆகவே இந்த ஆன்மாவை, அதாவது இந்த குண்டலினி சக்தியை நாங்கள் மேலே எழுப்புவதற்குத்தான் கிரியா யோகா முக்கிய பயிற்சி ஆகிய குண்டலினி பிராணயாமத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கின்றோம். பாபாஜியின் பயிற்சி இரண்டாவது உடலுக்குரியது. ஆகவே இந்த ஆதார கடவுள்களை முருகக் கடவுளாக இருந்தாலும் அவர் ஒவ்வொரு கோவிலிலும் இருக்கின்றார் என்பதை கண்டோம். அந்த கோவிலை நோக்கி, அந்த முருகனை நோக்கி நாங்கள் அந்த வழிபாட்டினை செய்ய வேண்டும். அதாவது இந்த இரண்டாவது இடமான சுவாமி மலையில் வைத்துத்தான் முருகக் கடவுள் தந்தையான சிவனுக்கு ஓம்காரத்தை காதின் ஊடாக அந்த மந்திரத்தை உபதேசித்தார் என்பது வரலாறு. இங்கு என்ன எங்களுக்கு கிரியா யோகத்தில் தெரிய வேண்டும்? இந்த ஓங்காரம் என்பது அகரம், உகரம், மகரம், விந்து, நாதம் என்ற ஐந்து எழுத்துக்களை கொண்டதென்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்லித்தந்து நாங்கள் எங்களுடைய இந்த வகுப்பில் அதை பார்த்திருக்கின்றோம் பலமுறை. ஐந்து எழுத்துக்கள் அடங்கியதுதான் ஓம்காரம், அதாவது சிவாய நமம் என்ற ஐந்து எழுத்து. ஆகவே இந்த ஐந்து எழுத்து அடங்கியதுதான் ஓம்காரம். ஆனால் இந்த ஓம்காரத்தைக்கு தலைவனாக இதை சொல்லிக் கொடுத்தவன் தந்தைக்கு முருகக் கடவுள். ஆகவே ஓம் சிவாய நம என்பது இந்த ஐந்து ஆதாரங்களுக்குரிய மந்திரம். ஐந்துடன் ஓமை சேர்த்தால் ஆறு. ஆகவே இந்த ஆறு ஆதாரங்களும் தான் முருக மந்திரமாக எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது எல்லோருக்கும் சரவண பவ. ஆகவே இந்த முறைப்படித்தான் மூலாதாரத்தில் ஓமும், சுவாசிஸ்தானத்தில் ந, மணிபூரகத்தில் மா, அநாகதத்தில் சி, விசுத்தியில் வா, ஆக்ஞாவில் யா. இந்த அஞ்செழுத்து மந்திர பஞ்சாட்சர மந்திரம் இந்த இந்த ஆதாரங்களில் அமைந்திருக்கின்றன. ஓம் நம சிவாய. அதே முறைப்படிதான் சரவண பவ என்ற ஆறு எழுத்துக்களும் இந்த ஆறு ஆதாரங்களிலும் அமைந்திருக்கின்றது. இந்த ஆறு எழுத்துக்களை கொண்ட முருகனின் சரவண பவ மந்திரத்துக்கேற்பத்தான் அந்த மந்திர யந்திர தகடுகளை பிரதிஷ்டை செய்து இந்த ஆறு கோவில்களும் அமைந்திருக்கின்றன இந்தியாவில். அதாவது திருத்தணி, சுவாமிமலை, பழனி, திருப்பரங்குன்றம், பழமுதிர்சோலை, திருச்செந்தூர். ஆகவே எவ்வளவு அற்புதம்! இவற்றையெல்லாம் இன்று நாங்கள் சிந்திப்பதற்குரிய காரணம் எங்களுடைய 6 நாள் சாதனையிலும் இவற்றை நீங்கள் குறைந்தளவு சிந்தித்தாவது பார்க்கலாம். ஒவ்வொரு கோயிலுக்கும் உரிய தாய்ப்பரியம் என்ன? யோகத்தில், ஓ வேதாந்தத்தில். அது உங்களுக்கு முருகக் கடவுள் பாபாஜி ஊடாக உங்களுக்கு இன்னும் பல சிந்தனைகளை அந்த தியானத்தில் தருவார் என்பதில் ஒருவித ஐயமும் இருக்காது, நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் அந்த நிலையில் இருந்து அதை ஒவ்வொரு நாளும் அனுஷ்டானம் செய்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த முருகனின் அற்புதமான விடயங்கள் எங்களுடைய கிரியா யோகத்திலும் சைவ சித்தாந்தத்திலும் அருமையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை சைவ சித்தாந்தத்தில் பதி பசு பாசமாக பார்க்கின்றோம். அதே விடயத்தை இங்கு முருகக் கடவுளில் கூட அந்த பதி பசு பாசம் உண்டு. அந்த பாசத்தில் இருக்கும் மூன்று நிலைகள்தான் அந்த முருகக் கடவுள் வள்ளி தெய்வானையுடன் கூடி எங்களுக்கு கோவில் உருவ வழிபாட்டில் அதை அவர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றார். ஆகவே பல விடயங்களில் நாங்கள் இவற்றை சிந்திக்க வேண்டும். எங்களுடைய உடலில் நாங்கள் இவற்றை உணர வேண்டும் என்று யோகியார் சொல்லியிருக்கின்றார். அதற்காகத்தான் என்னவோ தெரியவில்லை, யோகியார் இரண்டு முருகக் கடவுளுக்குரிய கோவில்களை உருவாக்கி இருக்கின்றார் அமெரிக்காவில். ஒன்று ரிச்வெல் முருகக் கோயில், மற்றதொன்று டெக்சஸில் இருக்கும் யூமா, யூமா முருக கோயில். ஆகவே இரண்டு கோயில்களை கூட கிரியாயோகா முறையில் பாபாஜியின் வேண்டுகோளுக்கு நங்க ரிச்சில் முருகா கோவிலம் கதிர்காமத்திற்கு இணையாக யோகியாரால் அமைக்கப்பட்டது. யூமா கோயிலம் கிரியா சாதகர்களின் வழிபாட்டிற்காக அமைக்கப்பட்ட கோவில். ஆகவே முருக வழிபாடு என்பது கிரியா யோகத்தில் மிகவும் உகந்தது மாத்திரமல்ல, இன்றியமையாதது மாத்திரமல்ல, எங்களுடைய ஒவ்வொரு மூச்சு காற்றுமே கிரியா யோகம். அந்த யோகத்தில் அமைந்திருப்பது முருகக் கடவுள். அதுதான் இந்த மூன்று மூச்சு காற்றுக்கள். ஆகவே எவ்வளவு அற்புதமான நிலைகள்! மூச்சு காற்றாகவும் நாங்கள் முருகக் கடவுளை பார்க்கின்றோம், ஆணவம் கண்மம் மாயை என்ற முறையிலும் பார்க்கின்றோம். அங்கு ஆணவம் என்பதை ஆணவம் என்று உலகியல் சொல்லில் எடுத்து விடாதீர்கள். அந்த ஆணவத்தை நீக்கும் அறிவு கடவுளாக பார்க்கின்றோம். மும்மலங்களும் கலந்த நிலையில் அங்கு அறிவைத்தான் முருகன் ஊட்டுகின்றான். அதை மாத்திரமல்ல, இந்த நாங்கள் கண்மம் மாயையை விட்டுத்தான் இந்த அறிவை எடுக்க வேண்டும், ஒரு நிலையில் இறுதியாக பதிஞானம் கிடைக்கும் நிலை என்பதற்கு கூட முருகக் கடவுளை நாங்கள் சைவ சித்தாந்தத்துடன் இணைத்து பார்க்கலாம். எங்களுடைய கண்ம மலம் மாயை மலத்தை முதலில் உதறி அதன் பின் தான் பதிஞானத்திற்காக எரிவினை ஒப்பு மலப்பரிபாகம் சத்னி பாதம் வரையில் நிற்கின்றோம் என்று சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம். அதற்கு கூடாக அதற்கு உவமானமாக கூட மிருகக் கடவுளின் சாதனை, பிரார்த்தனை, வணக்கம், பக்தி எல்லாமே அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் அவருடைய உருவ வழிபாடு வள்ளி தெய்வானையுடன் இந்த மூன்றையும் பிரதிபலிக்கின்றது. ஆகவே இங்குதான் முருகக் கடவுளும் அவருடைய தந்தையான சிவனும் எவ்வளவு தூரம் ஒன்றுக்கொன்று உள்ளே இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்றபடியால் தான் முருகக் கடவுள் இந்த ஓம்கார மந்திரத்தை தந்தைக்கு உபதேசித்தார். அந்த ஓம்காரத்துக்குள் அடங்கி இருப்பது நம சிவாய. அந்த ஓம்கார ஓம் நம சிவாயவுக்குள் அடங்கி இருப்பது சரவண பவ. ஆகவே அந்த விடயங்கள் எல்லாம் இறை நிலையில் அடங்கி இருப்பது போல எங்களுடைய உடலுக்குள் அடங்கி இருப்பது இந்த ஆறு ஆதாரங்கள். அதை என்றாவது நாங்கள் சிந்தித்து பார்க்கின்றோமா? உலகியல் மக்கள் குறைவு. ஆனால் கிரியா சாதகர்கள் ஒவ்வொரு நாள் பயிற்சியிலும் அதை சிந்திக்கின்றீர்கள், அதன் வழி நிற்கின்றீர்கள். ஆகவேதான் இந்த உடலில் எங்களுக்கு கிரியா யோகம் கிடைச்சதுக்கு நாங்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள் என்று எங்களுடைய சத்சங்கத்தில் பலமுறை படிக்கின்றோம். ஆகவே இன்றைய முருக நாளில் நாங்கள் இவற்றை சிந்திக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த முருக நாளில் எங்களுடைய ஆதாரங்களில் இருந்துதான் இந்த ஒளி என்று சொல்லப்படும் ஓம்காரம் மூலாதாரத்தில் இருந்து சகசாரம் வரைக்கும் செல்கின்றது ஏழு நிலைகள். அந்த ஏழு நிலைகளும் தான் எங்களுடைய பாடல்களில் சரிகமபதனி ஏழு சுரங்களாக, சப்த சுரங்களாக உருவாகி இருக்கின்றது. அதாவது முதலாவது சுரம் மூலாதாரத்திலிருந்து ஓம்காரத்திலிருந்து தொடங்கி ஏழாவது சுரமான நீ என்பது உடலுக்கு வெளியால் அண்ட வழியில் முடிகின்றது. அங்குதான் சிவசக்தி இருப்பிடம். அதனால் தான் இந்த ஒலியை எங்களுடைய யோக முறைப்படி இந்த நாதத்தை கொண்டு சென்று இறைவனிடம் இணைப்பது சிவசக்தியிடம் என்ற கோட்பாடும் இந்த நாதமாகிய இந்த ஒலி என்ன மாதிரி போய் சிவசக்தியை அடைகின்றது ஒலி முறையில் என்பது இந்த சரிகமபதநீ என்று எங்களுடைய குரு சுவாமி ராம் அவர்கள் இதை கூறியிருக்கின்றார்கள். இதனால்தான் கிரியா யோகத்தில் ஒரு உன்னதமான நிலை இருக்கின்றது, நாத யோகம். அந்த நாத யோகத்தில் யோகியாரிடம் அதை பயின்று அதில் சித்தி பெற்ற ஒருவர் எங்களுடைய குரு சுவாமிராம் அவர்கள். அதன் மூலமாகத்தான் இந்த குண்டலினி சக்தி பயிற்சி மூலம் இந்த ஆன்மாவை வெளியே கொண்டு சென்று உள்ளே வரலாம் என்பதை அவர் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார். ஆகவே இந்த ஆதாரங்கள், இந்த ஆதாரங்களை ஆதாரங்களுடன் இருக்கும் அச்சரங்கள், ஒலி வடிவு, இந்த ஆறு ஆதாரங்களுக்கும் ஊடாக சென்று ஏழாவது ஆதாரமாகிய சிவசக்தி கூடும் இடத்தில் இந்த ஒலி சென்று முடிவடைகின்றது என்று குருமார்கள் அதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே பல அற்புதமான விடயங்கள் முருகக் கடவுளில் உண்டு. அவற்றை இன்று சிறிதளவு சிந்தித்தோம் அவருடைய நாளில். அதன் வழி நிற்போம், அதன் வழி எங்களுடைய சாதனைகளையும் செய்வோம் என்று சொல்லி, நன்றி சொல்லி, பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் முருகக் கடவுளுக்கும் இந்த சத்சங்கத்தை முருகக் கடவுளுக்கு பாபாஜி ஊடாக சமர்ப்பிக்கின்றேன். நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. ஓம் சரவண பாபா. இப்போது எங்களுடைய இணைப்பில் இன்று இறைவனையாவை காணவில்லை, இப்போதுதான் கண் திறந்தேன். கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம்
சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியுடைய கருணையால் அருமையாக கந்த சக்தி ஆரம்ப நாளான இன்றைக்கு முருகனை பற்றி, முருகனுக்கும் பாபாஜிக்கும் என்ன தொடர்பு என்பத யோகியார் நமக்கு சில கருத்து அடிப்படையில நமக்கு கோடிட்டு காட்டியிருக்கிறார். இந்த பக்கம் பார்த்தா பக்தியாலையும், இந்த பக்கம் பார்த்தா யோகத்தாலையும் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில யோகியார் ஒரு பெரிய சாதனையை பண்ணியிருக்கார் இந்தியாவில். அந்த சாதனையில நாம எல்லாம் ஒரு பாக்கிய செஞ்சவங்களா, பெரிய விஷயம். அத வந்து சாதாரண விஷயம் இல்லை. நான் இப்ப ரொம்ப உணர்றேன். ஏன்னா அது முருக கடவுளுடைய ஒவ்வொரு கருத்து கேட்கக்குள்ள பாபாஜிக்கும் முருகனுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கு என்ற ஒரு விஷயத்த யோகியார் தெளிவாக்கியிருக்கார். அந்த வகையில அந்த கருத்தை வந்து ரொம்ப தென்மையாக நீங்க அதை எடுத்து சிறப்பாக சட்டங்கத்துல கூறி இருக்கிறீங்க. ஏன்னா அந்த அதன் அடிப்படையில தான் நம்மளுடைய தொண்டுகள்லாம் இப்ப பாபாஜி நடத்திட்டு போறார். ஒவ்வொரு விஷயமும் நம்மளை அறியாதே நம்மளை கொண்டு போய் அதுல இணைச்சி நம்மளை கொண்டுட்டு போறார். அப்ப அதனுடைய தொடர்பு அதுதான்ன்ற மாதிரி நமக்கு நல்லா விளக்குது. இந்த வகையில சத்சங்கம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இன்னும் சிறப்படைய பாபாஜியை பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. மிகவும் அருமையாக அதை தொகுத்திருக்கின்றீர்கள். இறைவன் ஐயா தான் என்று சமூகம் அளிக்கவில்லை. இருப்பினும் கார்த்திகேயன் ஐயா உங்களுடைய பாணியிலேயே அதில் புது தகவல்களையும் பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் அவர்கள் உங்கள் மூலமாக புகுத்தி இந்த சத்சங்கத்தை சிறப்பித்திருக்கின்றார்கள். இறுதியாக இன்றைய முருக நாளில் நாங்கள் மணிவாசகரையும் நினைவு கூர்ந்து இந்த சத்சங்கத்தை முடிப்போம். எனக்கு பிடித்த சில வரிகள் மணிவாசகருடைய சொற்களில், ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய், எங்களுடைய உடலை நாங்கள் விட்டு விலத்தனம், உடல் உலகத்தினுடைய விடயமாகிய மாயையை விட்டு விலத்தி கண்மங்களினுடைய அனுபவத்தை எடுத்து உள்ளொளியை பெருக்க வேண்டும், அதன் மூலமாகத்தான் இதை அடையலாம் என்று மணிவாசகர் சொல்லுகின்றார். உள்நோக்கி செல்லுங்கள் என்பதை அதனால் உழப்பிலா ஆனந்தமாய் என்று சொல்கின்றார். அந்த சச்சித ஆனந்தத்தை எங்களால் அடைய முடியும் என்று. ஆகவே அந்த அருளாளரின் வாக்கையும் நினைவு கூர்ந்து இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருவோம். ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம.